இறைவன் உறையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய கல்வாரி பலியை நாம் இணைந்து இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், வந்திருக்கிற இந்த புதிய நாள், நாம் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய நாளில் இறையருள் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையின் வேண்டுதலோடு இந்த பலிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தாய் திருச்சபை முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடுகிறது. இது யாருடைய விழா, எது சம்பந்தப்பட்ட விழா என்று சொன்னால், பவுலடியாரோடு தொடர்புடைய விழா, பவுலடியாருடைய மனமாற்ற விழா. இது முக்கியமான ஒரு விழா. என்ன ஃபாதர், ஒவ்வொரு நாளும் பூசை வைக்கும் போது முக்கியம் முக்கியம் தான் சொல்றீங்க, நீ நினைக்க வேணா, இது முக்கியத்திலும் முக்கியமான ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம். பவுலடியாருடைய மனமாற்றம் தான் திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு, மாற்றத்திற்கு ஒரு காரணம் அப்படின்னு கூட நாம சொல்ல முடியும். அது விவிலியத்தை வாசித்து அது இறைவாத்தையோடு பயணிக்கிறவர்களுக்கு அது சொல்லாமல் புரியக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை என்று கூட நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் கூட நம்மை மனமாற்றத்தின் அடிப்படையில் தான் சிந்திக்க அழைக்கிறது. அதுவும் பவுலடியார் நமக்கு ஒரு மாதிரியாக காட்டப்பட இருக்கிறார். அந்த ஒரு உணர்வோடு கண்களை மூடி, ஆண்டவரே நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றும் என் அருமை நேசரே என்று பாடுவோம்.
மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி வேடும் அருமை நேசரே.
மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி வேடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடும் அருமை நேசரே.
என் உடல் மாறனும், என் உள்ள மாறனும், என் செயல் மாறனும், என் சிந்தை மாறனும்.
மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடும் அருமை நேசரே. மாற்றிவிடும் அருமை நேசரே.
என் கனவு மாறனும், என் இலக்கு மாறனும், என் தேடல் மாறனும், என் ஏக்க மாறனும்.
மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடும் அருமை நேசரே.
என் நடை மாறனும், என் உடை மாறனும், என் பேச்சு மாறனும், என் புரிதல் மாறனும்.
மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடும் அருமை நேசரே.
என்னை
மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடும் அருமை நேசரே.
எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லா வல்ல தந்தையாகிய இறைவா, புவே மகனாயுதித்த ஆண்டவர் இயேசு செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டேற்றருளும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்க ஒருவரே உண்டத துயாவியோரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
ஜெபிப்புமாக. இறைவா திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலக முழுமைக்கும் நீ கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமக்கு உண்மையின் சாட்சிகளாய் திகழ அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 22, இறைவசனங்கள் 3-16 வரை. அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது, நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன், ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நன்மகள் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொலி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீர் துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல், நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah, hallelujah.
உங்களை நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றுமக்கே.
மார்க்கு நற்செய்தி 16:15-18 இருக்கிற இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல்நல மற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, தொடக்க உரையில் சொன்னது போல இன்றைக்கு தாய் திருச்சபை பவுலடியாருடைய மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. மாற்றம் என்பது ஒன்று மட்டுமே இந்த உலகில் மாறாத ஒரு காரியம். ஏற்படுகிற மாற்றம் ஒரு தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஒரு விளைவை உருவாக்குகிறது என்று சொன்னால் அந்த மாற்றம் தேவையான ஒரு மாற்றம். நன்னைக்கு விரும்புகிறோமோ விரும்பலையோ ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நன்மைக்குரிய மாற்றமா இருக்குதா அப்படின்றதான் முக்கியம். விதை தளிராகிறது, தளிர் செடியாகிறது, செடி மரமாகிறது, மரம் காய் தருகிறது, காய் மீண்டுமாய் அதில் விதையை உதிர்த்து மறுபடியும் சுழற்சி நிலைக்கு வருகிறது. ஒன்றிலிருந்து அடுத்து ஒரு மாற்றத்துக்கு போகிறது. நாமளும் அப்படித்தான், குழந்தையாக இருந்தோம், அப்புறம் வளர் குழந்தையாக மாறினோம், அப்புறம் இளைஞர்களாக மாறுகிறோம், அப்புறம் முதிர் இளைஞர்களாக மாறுகிறோம், அப்புறம் முதியவராக மாறுகிறோம். இப்படி ஒரு சுழற்சி நிலையில நாம மாற்றத்தை கண்டுகொண்டேதான் இருக்கிறோம். ஒரு சில நாட்கள்ல சின்ன வயசுல ஒரு சில பேரை பார்த்துருவோம், பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பல 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நம்மளை பார்க்கும் போது கேட்பாங்க, ஏ சௌரிமுத்து மாறாடா நீ, ஆள் இப்படி இருந்தா இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டே அப்படின்வாங்க. மாற்றம். ஒரு சில நேரங்களில் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நம்ம வருவோம் பார்த்தீங்களா, லாங் டைம் ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது சிகிச்சைக்கு நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல நம்ம வந்தோம்னு கேட்போம், எப்படி இருந்த நீ என்ன அப்படி ஆயிட்ட அப்படி சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது முக மாற்றம், உடல்நிலை மாற்றங்கள்லாம் ஏற்படுது இல்லையா. ஏதாவது ஒரு மாற்றம் மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டேதான் இருக்கிறது என்று நான் சொல்லுவோம். இந்த மாற்றத்தை நம்ம கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கட்டாயம் தேவையான ஒரு காரியம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். கடந்த எனக்கு யாவும் இருக்கிறது, கடந்த புது வருஷத்தன்னைக்கு இப்போ எங்க அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அவர் பேண்ட்ஸ் போட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு விவரந்த நாட்கள்ல இருந்து அதிகமா கைலி கட்டக்கூடியவர் தான். கிராமத்தாளுக்கு அப்படித்தான் இருப்பாங்க, கிராமத்துல இருந்து வர்றவங்க. அப்புறம் இந்த புது வருஷத்தன்னைக்கு என்னுடைய தங்கை வீட்டுக்காரர் வந்து அவரை பேண்ட் ஷர்ட் எடுத்து போட சொல்லி போட்டு பார்த்தாங்க. அப்போ எடுத்துட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கே பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக ரம்மியமா இருந்துச்சு. ஆனா மனுஷன் பேண்ட் ஷர்ட் நல்லாத்தானே இருக்கு, ஏன் போட மாட்டேன்றாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அது எப்படி ஆயிடுச்சுன்னா அவருக்கே அவர் பிடிச்சிருந்துச்சு, எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அவர் பேண்ட் ஷர்ட் போட்டது. அந்த பேண்ட் ஷர்ட் போட்டதுனால அவர் பிடிக்கல, திடீர்னு ஒரு மாற்றம் வந்தோன்னு பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு சற்று அழகாக இருக்குது இல்லையா. அது போலதான் நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை எப்போதுமே உள்வாங்கணும். யார் ஒருவர் மாற்றத்தை உள்வாங்குகிறார்களோ, அதை நேர்மறையான தாக்கமாக அதை ஏற்படுத்தி கொள்கிறார்களோ, அவங்கெல்லாம் வாழ்க்கையில பல இடத்துக்கு முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், காலம்புறம் பெட்டி கடையிலே இருந்தாருன்னா அதனால என்ன பலன் வரப்போகுது, ஒண்ணுமே இல்லை. அடுத்தடுத்த நிலைக்கு நம்மை தகவமைத்து கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி போறேன் இல்லையா, அந்த முன்னேற்றம் தான் பல நேரங்களில் மாற்றம் அப்படின்ற ஒரு நிலைக்கும் வருவதை பார்க்கிறோம். உலகத்துல எத்தனையோ மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மாற்றங்களிலேயே உன்னதமான மகிமையான ஒரு சிறந்த மாற்றம் அப்படின்னு சொன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே சொல்லிடுவீர்கள், அது மன மாற்றம். அதனாலதான் இன்னைக்கு மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அதில் எத்தனையோ பேர் மனமாறி இருக்காங்க, எத்தனையோ பேர் பைபிளில் நாம் வாசிக்கிறோம், நிறைய பேர் மனமாறி இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மனமாற்றங்களை பார்த்துருக்கிறோம். ஆனால் இயேசுடைய முதன்மை சீடராக இருக்கிற பேதுருடைய மனமாற்றத்தை பற்றி நம்ம விழா கொண்டாடலை. அவர் டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லையா, மறுதளிக்கிறாரு. மீண்டுமாய் கடவுளுடைய அன்பை உணர்ந்து வருகிற அந்த நாளை வந்து நாம் பேதுருவின் மனமாற்றம் அப்படின்னு நாம் ஒரு விழா எடுத்து கொண்டாடுறோமா அப்படின்னா இல்லை. மகதலா மரியாவுக்கு நம்ம விழா கொண்டாடுகிறோம், மகதலா மரியாவுடைய மனமாற்றம் கொண்டாடுறோமா? அவங்க வேறொரு நிலையிலிருந்து ஆண்டவரை கண்ட பிறகு மாறினாங்களே, அதை விழாவா கொண்டாடுறோமா அப்படின்னா இல்லை. ஏன் இவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை நாம, வி ஆர் கிவிங் திஸ் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் செயின்ட் பால் அப்படின்னு சொன்னா, இவருடைய மாற்றம் திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்ல முடியும். அதற்கு ஒரு சில வார்த்தைகளால் நான் அழகுற சொல்ல விரும்புகிறேன். அவருடைய பார்வை புதிதாக இருந்தது, அதனால் அவருடைய மனமாற்ற முக்கியத்துவம் பெறுகிறது. பாதங்கள் காணாத பாதையில் அவர் நடந்தார், அது ஒரு முக்கியத்துவம். தெளிவான தேடல் அவரிடம் இருந்தது, தீர்க்கமான எண்ணங்கள் கொண்டிருந்தார். அதனால்தான் திருச்சபை அவருடைய மனமாற்றத்தை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுகிறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில இட்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மனுஷனை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வந்துச்சு, அந்த ஒரு நிகழ்வை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய சேஞ்ச் வந்துச்சு, ஒரு ஒரு சொட்டடல் பார்த்தேன், அந்த வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம். இட் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதே போல திருச்சபைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஒரு எல்லை வைக்கணும், அல்லது ஒரு ஒரு புள்ளி வச்சு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐ டெல் யூ, என்னை பொறுத்தவரை பவுலடியாருடைய மனமாற்றம் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த திருச்சபையில கொண்டு வந்துச்சு. அதுவரை ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு பயந்து உருண்டு கிடந்த அல்லது அரண்டு கிடந்திருந்த அந்த சிடுகள் எல்லாம் கிறிஸ்துவை கண்டுகொண்ட பிறகு அவர்கள் பணி செய்தார்கள். யாருக்கு பணி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பெரும்பாலான நேரங்கள் அவங்க யூத மக்களோடு அல்லது கிறிஸ்துவோடு தொடர்புடையவர்கள், கிறிஸ்துவை ஏற்கனவே அறிந்து மரியாதம் இருக்கிற அரைகுறை மக்களுக்கு தான் தொடக்கத்துல அவங்க பயிற்சி, அந்த ஆண்டவரை பத்திய செய்தியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. பவுலடியார் வந்தவொடனே அப்படியே டக்குன்னு அப்படியே அடுத்த நிலைக்கு திருச்சபையினுடைய போதனைகள், இயேசுடைய வார்த்தைகள் போய் சேர்கிறது. புறவினத்து மக்களுக்கு நான் இறைவாக்கினராக, திருத்துதனாக நான் போகிறேன் என்று சொல்லி போகிறார். இது என்னுடைய கற்பனையாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இயேசுவை உடனிருந்து பார்த்து அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு அவரை தொட்டு உணர்ந்து அவரோடு உண்டு உறங்கிய சீடர்கள் இயேசுவை அறிவிக்கிறார்கள் இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. ஆனால் இப்போது வருகிறாரே இந்த புதிய மனிதர் யாரு, பவுலடியாருடைய பிரசங்கமும் சரி, அவருடைய பணி தீவிரமும் சரி, அவருடைய செயல்பாடும் சரி, முன்னெடுப்புகளும் சரி, அவை பல மடங்கு வித்தியாசப்பட்டு நிற்கிறது, மக்களை ஈர்க்கிறது என்ற உடனே நான் நினைக்கிறேன், பவுலடியாரை பார்த்த பிறகுதான் மற்ற 12 சீரர்களும், மத்தியாவை சேர்த்து 11-12 பேரும் வேகமெடுத்து பணி செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு விதத்தில் பவுலடியார் ஒரு கிரியா ஊக்கி, ஆங்கிலத்துல கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிரியா ஊக்கி, அவர் ட்ரிகர் பண்ணக்கூடியது, 12 திருத்துதர்களையும் இன்னும் அதிகமாக ஓடுவதற்கு தூண்டியது யார் அப்படின்னா, இந்த பவுலடியார் தான். அவருடைய மனமாற்றத்தை நம்ம கட்டாயம் இன்றைக்கு கொண்டாடி மகிழ வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ ஹோலிலேண்ட் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க, என்ன ஏசப்பா வாழ்ந்த அந்த இடத்த போய் பார்க்கணும், அல்லது பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள்லாம் அங்கே தான் இருக்குது, அதையெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, டூரிசம் மாதிரி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. டு பி ஃப்ராங்க், என்ன ஃப்ராங்காக சொன்னால், என் மனசில் இருக்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஹோலிலேண்ட் போகணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, அப்படி போகிறது எதற்காக அப்படின்னா, பவுலடியார் வாழ்ந்த இடத்த பார்க்கணும் அவ்வளோதான். அந்த பவுலடியார் பாதம்பட்ட இடம், அவர் அடைபட்டு கிடந்த இடங்கள், அவர் ஆண்டுடைய வார்த்தையை உட்கார்ந்து எழுதிய இடங்களை எல்லாம் பார்க்கணும், அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. இதுவரை ஹோலிலேண்ட் போல, அப்படி ஒரு போகணும்னு என்ன இருக்குது எனக்கு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இயேசு ஆண்டவரையும் கடந்து பவுலடியார் தாங்க, பவுலடியார் தான். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இயேசுடைய வார்த்தை எல்லாமே அடைபட்டு அந்த குறுகிய இடத்துக்குள்ளே இருக்க வேண்டியது. இன்னைக்கு நாங்களும் நீங்களும் வந்து கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்க அறிவிக்க வந்திருக்கிறதுக்கு காரணமே நம்முடைய பவுலடியாருடைய இந்த மனமாற்றம் இல்லையா. அப்போது பவுலடியாருடைய மனமாற்றத்தை பற்றி பார்க்குற பொழுது இன்றைக்கி வாசிக்கப்பட்ட வாசகத்தில் கேட்குறோம், அவர் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தார் அந்த வரலாறு நமக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அவர் குள்ளமானவர் என்பது தெரியும், அவர் அறிவாளி என்பதெல்லாம் தெரியும். கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து கடவுளுடைய வார்த்தையை, அதாவது யாவையுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் முறையாக பயின்ற முதன்மையான ஒரு மாணவர், கமாலியலுக்கே பிடித்தமான ஒரு மாணவர்னா அது யார் அப்படின்னா பவுலடியாரை தான். சவுளைத்தான் சொல்ல வேண்டும். பின்னாடிதான் சவுல் அப்படின்றது பவுலாக மாறுகிறார். சவுளாக அவர் இருக்கிறார். அந்த இருக்கிற நாட்களில் அந்த கிறிஸ்து என்கிற மறையை, இயேசு என்கிற அந்த புதிய மனிதனை தலைவராக கொண்டு அல்லது முன்மாதிரியாக முன்னுதாரணமாய் கொண்டு பலரும் கிறிஸ்தவத்தை தழுவுவதை, ஒரு யூதனாக இருக்கிற, யூத பாரம்பரியத்தை கனமாய் பற்றி கொண்டிருக்கிற பவுலடியாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, முடியவில்லை. நான் நினைக்கிறேன், பவுலடியாரை இயேசு ஆண்டவர் ஒளியால் ஆட்கொண்டு அவரை தன்மயப்படுத்தி கொண்டதற்கு காரணம் பவுலடியாரிடமிருந்த அந்த தீர்க்கம். தான் கொண்டிருக்கிற கொள்கை சரியா தவறா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அந்த கொள்கைக்கு உண்மையோடு இருக்கிறார். மற்றவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, யூத பாரம்பரியத்துல வந்திருக்கிறாங்க, தோராவை கடைபிடிக்கிறார்கள், யூதர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்துல இயேசுவை பற்றி கேட்ட பிறகு அங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதா அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க. இயேசுடைய புதுமைகள், அவர் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் கேள்விப்படுறாங்க. ஒருவேளை இது இதோட பெட்டரா இருக்குமா அப்படின்னு ஒரு டிலமா இல்ல, ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு மக்கள் பயணித்து கொண்டிருக்கிற நேரத்துல பவுலடியார் எதை பத்தியும் கவலைப்படவில்லை. நான் படித்த, எனக்கு சொல்லித்தரப்பட்ட, நான் நம்புகிற இந்த வேதமும் சட்டமும் கடவுளும் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு தீர்க்கமா இருந்ததுனாலதான் ஏசு ஆண்டவர் இவன் தான் எனக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லி அவர் சரியாக பவுலடியாரை சவுளிலிருந்து பவுலாக அவரை மாற்றுகிறார். அந்த அவர் கொண்ட கொள்கையில் கொண்டிருந்த தீவிரம்தான் இயேசுடைய மனதை ஒரு விதத்துல சொன்னா கவர்ந்தது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து நிறைய மக்களை கொடுமைப்படுத்தியதுனால ஆண்டவர் போய் அவரை கூப்பிட்டாரு அப்படின்னு விளக்கம் சொல்லலாம். பட் பைபிள் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் பார்க்கிற விதத்துல தானே இருக்குது. நான் இப்படித்தான் பார்க்கிறேன். ஜீசஸ வந்து சவுல் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டார் தன்னுடைய இந்த கான்பிடன்ஸ்னாலையும், தன்னுடைய என்ன சொல்ற விடாப்பிடியான அந்த கருத்து பிடிமானத்தினாலையும் அவர் இழுத்து விட்டார், ஈர்த்து விட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப எப்படி அவர் ஆட்கொள்கிறார், ஒளியின் வடிவில் அவரை ஆட்கொள்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏற்கனவே, நீ யோசிச்சு பாருங்க, ஒளியின் வடிவில் ஆண்டவர் அவரை ஆட்கொள்கிற பொழுது கேட்கிற முதல் கேள்வி என்ன, சவுளே சவுளே ஏனனை துன்புறுத்துகிறாய் அப்படின்னு தான் கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் ஆண்டவரே அப்படின்னு டக்குன்னு கம்ப்ளீட் சரண்டரா ஆயிறார். அப்படின்னா சவுலுக்கு, பவுலடியாருக்கு ஏற்கனவே இயேசுவை பத்தி எல்லாம் தெரியும், அந்த கிறிஸ்தவத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும், அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற படிப்பினைகள் செயல்பாடுகள் அதில் இருக்கிற நன்மைத்தனங்கள் எல்லாம் தெரியும். தெரிந்திருந்த போதும் கூட நான் கொண்ட கொள்கை அப்படின்னு விடாப்புடியா இருந்தவரை இப்படி ஆண்டவர் வந்து தொட்ட உடனே, இயேசு அழைத்த உடனே கம்ப்ளீட்டா மெல்ட், அவ்வளவுதான், உருகிட்டார். என்னையா இது, நாம் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு எண்ணத்தோடு என் மனசு ஃபுல்லா வைராக்கியம் இருக்குது, என் மனசுக்குள்ள ஒரு கோபம் இருக்குது, என் மனசு ஃபுல்லா ஒரு எதிர்ப்பு வார்த்தைகள், எதிர்ப்பு சிந்தனைகள் இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அவர் தான். ஆண்டவர் நீ இயேசுதான் காரணம். ஆனா அவரே வந்து நம்மளை கேட்கிறாரு, நீ ஏன் என்னை கஷ்டப்படுத்துற, என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் அப்படின்னு கேட்டவுடன் அந்த கேட்ட மாத்திரத்துல அப்படியே தன்னையே முழுமையாக கொடுப்பதைத்தான் நாம் கேட்க, அந்த குரலை கேட்டவுடன் நீ துன்புறுத்துகும் இயேசு நானே அப்படின்னு சொல்றார். அவர் கேட்கிற கேள்வி என்ன, ஆண்டவரே நீ யார் அப்படின்றதான் கேட்டிருக்கிறார். இயேசுவை அறிந்த மனிதராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு விதத்துல பார்த்தோம்னா இந்த வழக்கமா சொல்லாடல் சொல்லப்படும் இல்லையா, காதல் என்பது முதலில் ஆரம்பித்து பின் காதலில் போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு பொருந்துதா இல்லையா, அது வந்து ஒரு ஒரு சொல் ஒரு ஒரு கவர்ச்சி வார்த்தையா கூட இருக்கலாம். பட் இயேசுவுக்கும் பவுலடியாருக்கும் இடையில பார்த்தோம்னா இது மோதலில் ஆரம்பித்து தீராத காதலில் போய் இறுதியில் அது முடிந்தது என்றுதான் சொல்லுவேன். அந்த அந்த பவுலடியாரிடம் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சில காரியங்களை நான் இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஏகப்பட்டவர் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டார்கள், ஏகப்பட்ட பேர். அதே நேரம் இயேசு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார். அப்படி இயேசுவை பார்த்து கேட்கப்பட்ட கேள்விகள் பல பைபிள் இருக்கிற, யூதன் அரசனா நீ ஏன் இதை செய்கிறீர்கள், அதை நீங்க அந்த அதிகாரத்தோடு செய்கிறீர்களா, நாங்கள் வந்து யாரு, நாங்கள் சிசாரு கொடுக்க வேண்டிய சிசாரு கொடுக்கணுமா அப்படின்னு பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஏன் அவருடைய சீடர்களே ஏகப்பட்ட கேள்வி இயேசுவை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. இயேசு நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார், நான் உனக்கு சுகம் தர முடியும் என்று நம்புகிறாயா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். என்னை ஊர்ல என்னை பற்றி என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் மற்றவர்கள் அப்படின்லாம் கேட்கிறாரு. பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்ன என்ன சொல்றீங்க, என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு. கேள்விகள்லாம் விடுங்க, த பெஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்றதுக்கு நான் இந்த கேள்வி தான் கேட்பேன். என்ன கேள்வி, ஒரே கேள்வி தான் கேட்டாரு, ஆளை சாச்சே விட்டாப்ல. யார, சவுல ஒரே சாய சாச்சிறார். என்ன கேள்வி கேட்டாரு, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய், ஒரே கேள்வி முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லி பவுலடியார் முடிச்சிடறார், ஆண்டவரே நீ யார், முடிஞ்சு. அப்போ எவ்வளவு ஒரு ஒரு அருமையான ஒரு உரையாடல். இந்த இடத்துல நம்ம ரசிச்சு ரசிச்சு அப்படியே நம்ம மெடிடேட் பண்ணி சவுலோட இடத்துல நம்மளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய இறை அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் நான் ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், அதை அப்படியே வாசிக்கிறேன். நற்செய்தி அறிவிப்பவர்களை நாசமாக்க வேண்டும் என்று நினைத்தவர் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லுகிறார், முதல் வசனம். இரண்டாவது, வசதியாய் வாழ வேண்டும் என்று நினைத்த சவுல் எனக்கு வளமையிலும் வாழ தெரியும் வறுமையிலும் வாழ தெரியும் என்று சொல்லக்கூடிய பவுலாக மாறிவிடுகிறார். கமாலியேலின் சட்டங்கள் தெரிவதே அறிவு என்று சொல்லிக் கொண்டிருந்த சவுல் என் ஆண்டவரை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய பவுலாய் மாறிவிடுகிறார். இயேசுவின் பின்னால் செல்பவர்களை துரத்தி உயிரற்ற யூத சட்டத்தை உயர்த்துவேன் என்று சொன்னவர் கடந்ததை மறந்துவிட்டு கண்முன் நிற்கும் கடவுளுடைய இலக்கை தொடர்ந்து அடையும்படி ஓடுவேன் என்று சொல்லக்கூடிய பவுலாக மாறிவிடுகிறார். கிறிஸ்து நம்மில் உருவாக பவுல் அனுபவித்த துன்பங்கள், வேதனைகள், தொல்லைகள், கசையடிகள், சிறைவாசம் ஏராளம். ஆனால் அவர் சொல்லுவார், என் துன்பங்கள் எதுவும் என்னை கிறிஸ்துவிடமிருந்து ஒருபோதும் பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அடிப்படையான தீர்க்கமான நம்பிக்கை கொண்டிருக்கிற பவுலடியார் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சொத்து. புனிதர்களிலெல்லாம் மிக முக்கியமான ஒரு புனிதராக கூட நாம இந்த பவுலடியாரை பார்க்க முடியும். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ மறையுறை வைக்கிறோம். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவங்கள்ல கத்தோலிக் சர்ச் மாத்திரம் இல்ல, புனிதர்களுடைய அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளாத பிரிவினை சகோதரர்கள் கூட பவுலடியாருடைய வார்த்தையை கோட் பண்ணாம இருக்கிறதே இல்லை. அப்படின்னா பவுலடியாருடைய வார்த்தையை கோட் பண்ணாம ஒரு மறையுறை அப்படின்றத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்கள் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் மேதகு சுசைமானுக்கு மிக சிறந்த ஒரு மறையுறையாளர். அவருடைய மறையுறை அவ்வளவு ரத்தின சுருக்கமாக மிக தெளிவாக நல்ல தயாரிப்போடு இருக்கும். அவருடைய மறையுறையில் பவுலடியாரை பற்றிய குறிப்பு இல்லாமல் ஒருபோதும் இருக்காது. அவ்வளவு தூரம் ஆழமான ஒரு சிந்தனையை கொண்ட பவுலடியாருடைய வார்த்தையை எங்களுக்கு எங்களுடைய ஆயர் பலமுறை சொல்லியிருக்கிறார். அதனால்வோ என்னவோ தெரியவில்லை, எனக்கு பவுலடியார் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு. அதையும் கடந்து நான் படித்த குறுமடம் பவுலடியார் குடும்படம், தூய பவுல் குறுமடத்தில் தான் படித்தோம். அந்த இடத்திற்கு இருக்கிற அந்த அதிர்வு, அந்த இடத்திற்கு அந்த பெயருக்கே இருக்கிற புகழ் பெருமை எல்லாம் அது எங்களுடைய பெருமையாக நாங்கள் பார்ப்பது உண்டு. என் அன்பு சகோதரர்களே, பவுலடியாருடைய மனமாற்றத்தை கொண்டாடுற இன்னைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற ஒற்றை சிந்தனை இதுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் பவுலை அழைக்கிற பொழுது ஆண்டவர் தான் அழைக்கிறார் என்பதை பவுல் கண்டுகொண்டார். ஆனா நாம கண்டுகொள்ளணும், அதை கண்டுகொள்வதற்கு நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்தை நோக்கி நாம பயணிக்கணும். இயேசு ஆண்டவர் சாமுவேல் அழைக்கிற பொழுது அவர் யாரும் தெரியாம பக்கு பக்குன்னு முழிச்சிட்டு இருந்தாரு. அது முழிக்கிறது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவருக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே பேசும், அடியே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது போல அந்த நிலைக்கு நாம கடந்து வரணும். கடவுளுடைய குரலை நாம் கண்டுகொள்வதற்கு ஆண்டவருடைய ஆவி நமக்கு துணை செய்யணும் அப்படின்னு நாம கேட்டுக்கொள்வோம். ஆயனுடைய குரலை ஆடுகள் அறிந்திருக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஒரு ஆட்டுக்குட்டி உங்களுக்கு வளர்க்குறாரு, அது ஒரு சீன் மாதிரி காமிக்கிறாங்க. அதோட வெளியூர் போயிடுறாரு. நிறைய ஆடு மொத்தமா, இவர் வளர்த்த ஆடு எல்லா ஆடையும் சேர்த்து மொத்தமா ஒரு இடத்துல மேய விடுறாங்க. அது ஒரு நூற்றுக்கணக்கான ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, எல்லா ஆடும் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் இருக்காரு பத்தியா, அந்த ஒரு ஆடை உள்ள விட்டுருக்காரு இல்லையா, அவர் வந்து சத்தம் போட்டு ஒரு சைகை காமிக்கிறாரு. அத்தனை ஆட்டுக்கு மத்தியில அந்த ஒரு ஆடு மாத்திரம் அப்படி முண்டி மோதி தனியா வந்து அவரு மாஸ்டர் பக்கத்துல, மாஸ்டர் அவருடைய ஆயருடைய பக்கத்துல வந்து நின்று அந்த ஆடு அப்படி உரசிட்டு இருக்கும், பாத்துக்கோங்க. அதுதான் உண்மையிலும் உண்மை. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் இறைவனுடைய குரல், அவர் நம்மை படைத்தவருடைய குரல் நமக்கு கட்டாயம் தெரியணும். அவருடைய பாதையில் செல்லுகிற பொழுது அதுக்குத்தான் இன்னைக்கு நற்செய்தி சொல்லுகிறது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். நற்செய்தி அறிவிப்புடைய பாதங்கள் எத்துணை அழகானது அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம கேட்கிறோம், மனமாற்றம் பெற்றவர்களாக பவுலை பெருமைப்படுத்தும் விதமாக, அல்லது பவுலடியாருடைய மனமாற்றத்தை கொண்டாடுகிற நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லுவோம். அதை நம்முடைய செயலால் சொல்ல முடியும், சொற்களால் சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா உங்க கையில இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லுங்க. அந்த வார்த்தை மூலமாக இந்த உலகம் மீண்டுமாய் மறு உருவாக்கம் பெற்று தளர்ந்து கிடக்கிற தொய்வு நிலையில் இருக்கிற மக்கள் புத்துயிரையும் புது எழுச்சியையும் பெற்று பவுலை போல இறைவனுக்காய் தொடர்ந்து ஓடும் ஒரு சமூகமாய் நம் மாற இந்த பலியிலே சிறப்பாய் வேண்டுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.